உள்ளவனும் கூடத்தில் ஊக்கமனும் தரு நிறுவி உறுதியாக தள்ளர் அன்படும் தொடர்போட்டு இடைப்படுத்தி தருகன் பார்த்து கள்ளவனை பதுமோத கவலமுடன் அடித்துண்டு கருணை என வள்ளவதம் சுத்தி வழுத்து நினைந்து ஒரு நிகழ்த்தியிருப்பான். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழிலெடுத்து தேசம் இய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளர் வாசமலர் மண்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவார். கூழியர்கோன் வெப்பழித்த போழியர்கோன் கடல் போற்றி ஆழிவிசை கண்மிதப்பில் அணைந்த பிறான் அடிபோற்று வாழி திருநாவலூர் வந்துண்டன் பதம்போற்றி ஒழிமொழி திருவாரூர திருத்தாழ்வு எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளின் அழைப்புடி இருக்கின்ற அடியார் திருக்கூட்டம் அவங்களுடைய பொன்னார்த்தருடைய கடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் புகழ்பாடும் சபையின் சார்பாக பெரியவரான தொடர்சொழியும் மகான் ஸ்ரீ ஒடுக்குசாமியுடைய திருமணத்திலே எல்லாமல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய ஒருவருளினாலும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த வேளையிலே திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றது. திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாறு சேக்கிழார் பெருமான் உணர்ந்து அருளி செய்த ஒரு வரலாறு. மற்ற யாவருக்கும் இந்த வகையான ஒரு நிலை சேக்கிழார் பெருமான் அமைத்திருக்கின்றாரா என்பதாக தெரியவில்லை. திருஞான சம்பந்த பெருமானுக்கு சுந்தர பெருமானை கதையினுடைய நாயகன் என்ற போக்கிலே முதல் இடை இறுதி என்கின்ற மூன்று நிலைகளிலே சுந்தர பெருமானுடைய வரலாறானது காப்பியத்திலே அது தொடர்ந்த ஒரு நிலையாக அமைந்திருக்கின்ற ஒரு அமைப்பும். ஞான சம்பந்த பெருமானுடைய வரலாறு ஒரு மையமாக அமைந்து பெரிய புராணத்திற்கு ஒரு அழுத்தம் சென்டர் என்பதாக சொல்வார், எபிக் சென்டர். ஒரு புயல் தோன்றியது என்பதாக சொன்னால் அது நடுவில் ஒரு ஐ ஆஃப் த அந்த மாதிரியான ஒரு நிலை. இதற்கு பல பல காரணங்கள், பல பல நிலைகள். சேக்கிழார் பெருமான் காட்டும் திருஞான சம்பந்தர் என்பதாக எடுத்துக்கொண்டு ஆசாரியா அவர்கள் பெரிய புராணம் ஒரு ஆய்வு என்பதாக சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதில் சேக்கிழார் பெருமான் திருஞான சம்பந்தருக்காக ஒதுக்கிய அந்த காரணங்கள் எதுவாக இருக்கும், என்ன காரணத்தினாலே திருஞான சம்பந்தருக்கு இத்தனை சிறப்பு, இத்தனை அந்த வரலாற்றிலே பகுதி, மூன்றில் ஒரு பகுதியை அமைத்தார் என்பதற்கான பல தலைப்புகள் அமைத்திருக்கிறார். அதிலே முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த சைவம் என்று சொல்லக்கூடிய சைவத்தை நிலைநாட்டிய ஒரு நிலை. இன்றைய ஒரு திருக்கோயில் வழிபாடு, 12 நூற்றாண்டிலே சேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு திருக்கோயிலாக சென்று வழிபடுகின்ற பொழுது திருஞான சம்பந்த பெருமான் இல்லாமல் இருந்தால் இந்த திருக்கோயிலே சென்று நாம் வழிபட்டு இருக்க முடியுமா என்பதாக எண்ணி உணர்ந்து அந்த பாடலை எழுதியிருக்க. அதில் மிக முக்கியமான இடம் திரு ஆலவாயிலே. அதை சிறப்பாக எவ்வளவு உணர்ந்து சொல்ல முடியுமோ அவ்வளவு உணர்ந்து சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் என்பதாக அமைத்த திருப்பாடலின் மூலமாக அதை நாம் உணர முடியும். அதே இடத்திலே ஞானத்தின் திருவுருவை என்ற திருப்பாடலையும் அமைத்து திருஞான சம்பந்த பெருமானுடைய சிறப்பும், திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த வருகை இல்லை என்பதாக சொன்னால் இன்றைக்கு நாம் இப்பொழுது நாம் எப்படி வழிபட வேண்டும் சொன்னால், திருஞான சம்பந்த பெருமான் இல்லை என்பதாக சொன்னால் திருக்கோயில்கள், சிவபெருமானுடைய திருக்கோயில்களே இல்லாமல் போயிருக்கின்ற ஒரு நிலை இந்த காலகட்டத்திலே நாம் அமைந்திருக்கும். ஆட்சியை பிடித்துக் கொண்டு அத்துணை அந்த அரசனை பிடித்துக் கொண்டு அத்தனை கோயில்களையும் சமன் பள்ளிகளாக ஆக்கின்ற அந்த நிலையிலே நவுக்கரசு பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் இவற்றையெல்லாம் மேல் நிறுத்தி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை என்று நிலைநாட்டிய இடங்கள் பல பல இடங்கள், பல பல நிலைகள். அதிலே ஒரு நிலைதான் இந்த திருத்தளிச்சேரியிலே பௌத்த சமயம் என்று சொல்லக்கூடிய இந்த பௌத்த சமயமானது வந்து தாக்கிய பொழுது எதிர்கொண்டு அதற்கான ஒரு நிலையை கொடுத்தார் ஞானசம்பந்த பெருமான். அந்த இந்த பகுதியினுடைய ஒரு வெற்றியாக இருப்பதாக சொன்னால் நிற்பனவும் சரிப்பனவும் சைவம் என்பதாக நிலைநாட்டுவார். நிற்பனவும் சரிப்பனவும் சைவம், சைவத்தின் மேல் வேறு இல்லை என்பதாக சொல்லி எல்லாம் சைவத்தினுடைய ஒரு நிலையாக இந்த பகுதியிலே இது ஒரு கருவாக கடைசியிலே நிலைநாட்டுகின்ற பொழுது அமைக்கின்ற ஒரு செய்தி. இதற்கு முன்னதாக இப்பொழுது ஏற்கனவே நாம் பார்த்தோம், இந்த சமந்த சரணாலயர் என்று சொல்லக்கூடிய அன்பர் திருஞான சம்பந்த பெருமானுடைய முன்னிலையிலே இருந்து இந்த வாதமானது தொடங்குகின்றது. இந்த பக்கம் சாக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய பௌத்தர்கள், இந்த பக்கம் திருஞான சம்பந்த பெருமான் முன்னிலையிலே சம்பந்த சரணாலயர் ஏழு எழுதும் அன்பர் வாதத்தை தொடங்குகின்ற பொழுது இவர் சொல்றார், உங்களுடைய பொருள் எது, முக்தி என்பது என்ன, யார் உங்களுடைய கடவுள், தலைவன் யார் என்பதாக கேட்கிறார், உங்களுடைய முக்தி இலக்கணம் என்ன என்பதாக சொல்லி இந்த இரண்டு தான் மிக முக்கியமாக அமைத்ததாக. இப்போ பொருள் இலக்கணம் என்பதாக சொல்லி தலைவனுடைய இலக்கணமும் முக்தியினுடைய இலக்கணமும் கேட்ட அந்த நிலையிலே நாம் நிறுத்தி, பதி இலக்கணம் என்று சொல்லக்கூடிய பதி இலக்கணம் நம்முடைய சைவம் எவ்வாறு சொல்லுகின்றது என்கின்ற அந்த ஒரு பகுதியை ஒரு அளவிற்கு நாம் ஆறாம் சூத்திரம் வழியாக பார்த்தோம். இந்த வாதத்திற்கு உள்ளே போவதற்கு முன்னதாக திருஞான சம்பந்த பெருமானுடைய வாக்கிலே இரண்டு பத்தாவது திருப்பாடல்கள் முழுக்க அந்த சமன் சாக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய சமன் சாக்கியர்களை பற்றிய குறிப்பு சொல்லிக் கொண்டே செல்வார். அந்த குறிப்புகளிலே மிக முக்கியமான இரண்டு குறிப்பினை இப்பொழுது நாம் பாடி இந்த வாதத்தினை மேற்கொள்வோம். திருஞான சம்பந்தர் திரு கோலக்கா
மடையில்
கூட்டம்
சொல்லுவார்.
உடுத்திய அந்த காவி உடைய உடுத்திய அந்த பௌத்தர்களை பற்றி குறிப்பிட்டு குற்ற நெறியார் என்பதாக சொல்லி அந்த இடத்திலே அந்த நெறியானது குற்றமுடையது என்பதை எடுத்து காட்டுவார். திருவிடை மருதூரிலே சொல்லுகின்ற பொழுது இங்கே புல்லறிவு சாக்கியர் என்பதாக சொல்லுவார் இல்லையா, நம்ம செகிழர் பெருமான் சிறு தேரர் என்பதாக சொல்லி அந்த தேரர் என்று சொல்லக்கூடிய சாக்கியர்களை சொல்லுகின்ற போது சிறு தேரர் என்பதும், சமணர்களை சில் சமன் என்பதாகவும், அந்த இடத்திலே சிறு தேரர் சில் சமன் என்கின்ற அவர்களுடைய தன்மையையும், இவர்களுடைய இயல்பு புறம் கூறுதல் என்று சொல்லக்கூடிய இயல்பினை உடையவர்கள், ஆனால் பக்தர்கள் கைதொழுது பெருமானை வழிபடக்கூடியவர்கள் என்கின்ற இயல்பு, இந்த இரண்டவருக்கும் உடைய இயல்பினை ஆக அற்புதமாக சொல்வார். இவருடைய இயல்பு புறங்கூறுதல் என்பதுதான் இவருடைய இயல்பாகவே அமைந்திருக்கிறது. இந்த சில் சமனும் அந்த சிறு தேரருமாக இருக்கக்கூடியவர்கள், ஆனால் இங்கே பக்தர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே பெருமானிடத்திலே அன்பு செலுத்தக்கூடிய நிலையிலே பக்தர்களை அந்த இடத்திலே காட்டுகின்ற ஒரு சிறப்பும் திருவிடை மருதூரிலே அமைத்து, கற்பகங்கள் அனைத்தினிலும் பிறந்து வீந்து கதிமாறும் கணபாங்க இயல்பு தன்னில் பொற்புடைய தானமே தவமே தன்மை புரிந்த நிலை யோகமே பொருந்த செய்ய உற்பவிக்கும் ஒழிவின்றி உரைத்த ஞானத்து ஒழியாத பேரின்ப முக்தி பெற்றான் பற்பலரும் பிழைத்துய அறமுன் சொன்ன பான்மையான் யாங்கள் தொழும் பரமன். யாரே அவங்க கடவுள்? பௌத்தர்களை பார்த்து கேட்டார், உங்களுடைய கடவுள் யார் என்பதாக முதல் கேள்வி அங்கே வைக்கப்பட்டது. உங்க கடவுள் யார்? அவர் சொல்லுகின்ற அந்த முத்தி என்ன கேட்டார் இல்லையா, உங்கள் தலைவனும் பொருளும் உரைக்க. பௌத்தர்களை பார்த்து சம்பந்த சார், மிக எளிமையான கேள்வி, உங்களுடைய தலைவன் யார்? தலைவனை பத்தி சொல்லணும். முத்தி உங்களுடைய பொருள் என்ன? புத்தி இலக்கணத்தை பத்தி சொல்லணும். அதுக்கு அவன் சொல்றான், யார் உங்கள் தலைவன் அப்படின்னு கேட்டதற்கான பதில் இப்போ வருது. கற்பகங்கள் அனைத்தினிலும் பிறந்து வீந்து கதிமாறும் கணபங்க இயல்பு தன்னில் பொற்புடைய தானமே தவமே தன்மை புரிந்த நிலை யோகமே பொருந்த செய்ய. கற்பகங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே கற்பகம் என்பதாக சொன்னால், ஒரு கற்பகம் என்பது 432 கோடி ஆண்டு ஒரு கற்பகம், 432 கோடி ஆண்டுகள் ஒரு கற்பகம். கற்பகங்கள் தோறும் இவருக்கு எங்க தலைவன் எப்படின்னா, பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து கற்பகங்கள் தோறும் பிறந்து இறந்து வருவான். ஒண்ணு பிறந்து வீந்து கதிமாறும் கணபங்க இயல்பு, இதுதான் பௌத்தருடைய ஒரு அந்த இயல்பிலே மிக முக்கியமான ஒரு இயல்பு, கணபங்க இயல்பு என்பதாக சொல்வார். இந்த கணபங்க இயல்பு என்பதாக சொல்லுகின்ற பொழுது, கணம் என்பதாக சொல்லுகின்ற ஒரு கால அளவு உண்டு. ஒரு கணம், ஒரு க்ஷணத்துல வந்துடுறோம், ஒரு க்ஷணம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. அந்த ஒரு கணம் என்பது எவ்வளவு நேரம் என்பதாக சொன்னால், இந்த 16 இதழ் கொண்ட தாமரை, 16 இதழ் கொண்ட அந்த தாமரை, அந்த தாமரையில ஊசியை அப்படி குத்தணும். அப்படி குத்துகின்ற பொழுது 8 இதழை அது துளைப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆயிற்றோ அது கன நேரம், அதான் அந்த ஒரு கன நேரம் அப்படிங்கிறது. 8 இதழ் கட் ஆகிற நேரம் எவ்வளவோ, கணம்னாலே 8, அந்த கணம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த 8 இதழ் அந்த நேரம் கணம். இப்ப கண பங்கம் என்பதாக சொல்லி கணம் பங்கம், ஒரு நேரத்தில் தோன்றி இன்னொரு நேரத்தில் மறை, தோன்றி மறைதல், தோன்றி மறைதல், தோன்றி மறைதல். பௌத்தர்களை பொறுத்தவரையிலும் தோன்றுதல் மறைதல், தோன்றுதல் மறைதல் இப்படிதான் இருக்கும். சமணர்களை பொறுத்தவரையிலும் உண்டு இல்லை, உண்டு இல்லை. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால், ஒண்ணு உண்டுன்ற பக்கமும் இருக்க மாட்டான், இல்லைன்ற பக்கமும் இருக்கிறது இல்லை. உண்டு என்கின்ற நிலையில இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லை என்பதாக இருந்தாலும் எந்த விதத்திலேயும் அவர்களிடத்திலிருந்து நமக்கு தொந்தரவு இல்லாமல் உண்டு இல்லை, உண்டு இல்லை. அதனாலதான் மணிவாசக பெருமான் கோத்தும்பி என்று சொல்லக்கூடிய கோத்தும்பியை எடுப்பார். தும்பிகளிலேயே சிறந்தது கோத்தும்பி, அரச வண்டு என்பதாக சொல்லி. இன்னொரு வண்டு உண்டு, இந்த வண்டி என்ன இருக்கும்னா, இது வந்து எப்பொழுதும் தாழ்ந்த ஒரு இடத்திலேயே இருக்கக்கூடிய வண்டு, ஒன்று கருவண்டு. அது எப்பவுமே அந்த இடத்துல தான் இருக்கும். அது உயர்ந்த பொருளை நாடி போகவே போகாது. அது கீழே அந்த ஒரு அந்த இடத்துல தான் இருக்கும். இப்படி இந்த இடத்துலயே இருக்கக்கூடிய ஒரு வண்டு, இதனாலேயே எந்த விதத்திலையும் அது இல்லை. உயர்ந்த பொருளிலே உயர்ந்ததை நாடுகின்ற கோத்தும்பி என்று சொல்லக்கூடிய அந்த அரச வண்டுனாலே அந்த இந்த இரண்டிற்கும் நடுவிலே ஒன்று உண்டு. அதற்கு ஈ என்பதாக சொல்லுவார்கள். ஈ இருக்கு பார்த்தீங்களா, தாழ்ந்த பொருளாக இருக்கக்கூடிய அங்க போய் உட்காரும். உட்கார்ந்த பிறகு அடுத்த கணம் அது அப்படியே போய் உயர்ந்த பொருள்ல போய் உட்கார்ந்து, இப்போ தாழ்ந்த நிலையிலே அங்கேயே இருக்கக்கூடிய அந்த வண்டினாலையும் ப்ராப்ளம் இல்ல, உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய அந்த வண்டினாலையும் ப்ராப்ளம் இல்ல. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையிலே இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் தாவுது பாத்தீங்களா, அதனாலதான் ப்ராப்ளம். இங்கே ஒரு நேரத்துல திருக்கோயிலுக்கு போயிட்டே இருப்பான், அந்த பக்கம் பார்த்தா எது தகாத செயல் என்பதாக சொல்லி விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த செயல அங்க ஈடுபடுறது. அதனால இப்ப இந்த அந்த பக்கம் இருக்கிறவங்க அப்படியே இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, இந்த பக்கம் இருந்து இந்த பத்தியிலேயே திளைப்பவர்களாலே இந்த இங்கேயும் அங்கேயும் தாவரம் பார்த்தீங்களா, வெரி டேஞ்சரஸ். இதுதான் சூத்திரம். அதனாலதான் மணிவாசக பெருமான் கோத்தும்பி என்பதாக சொல்லக்கூடிய உயர்ந்த அந்த வண்டை மட்டும் எடுத்து சொன்னார். அங்கேயே இருக்கக்கூடிய பொருள் வேறு எந்த பொருளிலேயும் நாட்டம் இல்லாது. ஆக இந்த உண்டு இல்லை, உண்டு இல்லை, தோன்றுதல் அழிதல், தோன்றுதல் அழிதல். நீரோட்டம் எப்படி நீரானது ஓடிக்கொண்டே இருக்கும், ஒரு இடத்திலே நான் பார்க்கக்கூடிய நீரானது அந்த இடத்துல அப்ப கிடையாது போயிடுச்சு. அந்த இடத்திலே நீரானது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கின்ற அந்த நிலை, ஒரு அந்த எப்படி மாறி மாறி அந்த நீரானது அங்கேயே இல்லையோ, அதை போல இந்த கணம்தோறும் இந்த அறிவானது தோன்றும் அழியும், தோன்றும் அழியும், தோன்றும் அழியும். இதுதான் கொள்கை. இதற்கு கணபங்க இயல்பு என்பதாக சொல்லி, கற்பகங்கள் அனைத்தினும் பிறந்து வீந்து கதிமாறும் கணபங்க இயல்பு தன்னில் பொற்புடைய தானமே தவமே தன்மை புரிந்த நிலை யோகமே பொருந்த. அவர் எப்படி என்பதாக சொன்னால், தானம் தவம் யோகம் இந்த மூன்றிலேயும் பொருந்த உற்பவிக்கும் ஒழிவின்றி உரைத்த ஞானத்து ஒழியாத பேரின்ப முக்தி. இந்த இதனாலே இந்த கணபங்க இயல்பினாலே வருகின்ற அந்த அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த அறிவினுடைய வாசனை இது நீங்கி புரிந்த நிலை யோகமே பொருந்த, தானம் செய்கின்ற நிலையையும் தவம் செய்கின்ற நிலையையும் அறம் என்ற அந்த அறத்தை உணர்த்தி தவத்தை புரிந்து யோகத்திலே பொருந்த, அதனாலே உற்பவிக்கின்ற ஒழிவின்றி உரைத்த ஒழியாத பேரின்ப முக்தி. அவர் பெற்ற முக்தி என்ன என்பதாக சொன்னால், அது அழியாத பேரின்ப முக்தியை பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டான். அழியாத பேரின்ப முக்தி பெற்றான், பற்பலரும் பிழைத்துய அறம் முன் சொன்ன பான்மையான் யாங்கள் தொழும் பரமன். யாங்கள் தொழும் பரமன் என்பதாக அங்கே சொல்லுகின்ற பொழுது, இந்த பரமன் என்பது புத்தர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே 24 பேர் புத்தர்கள் தோன்றினர். முதலிலே தோன்றியவர் ஆதிபுத்தர் என்று சொல்லக்கூடிய ஆதிபுத்தர் தான் முதல் முதலாக தோன்றிய அந்த புத்தரும். கடைசியில இருக்கக்கூடியவர் கௌதம புத்தர். கௌதம புத்தர் என்பதாக சொல்லக்கூடியவர் கடைசியில 24வது புத்தர். புத்தர்னு பொதுவா பார்த்தா எல்லாமே புத்தர் தான், ஆனா முதலிலே தோன்றிய அவர் உரைத்த அந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய அவர் உரைத்த அந்த போதனையை அவரை சொல்லுகின்ற நிலையிலே சாரிபுத்தன் சொல்லுகின்ற பொழுது பரமன் என்பதாக குறிப்பிடுவது ஆதிபுத்தன் என்கின்ற அந்த ஆதிபுத்தனை குறிப்பிடுகின்றார். கணபங்க இயல்பு பொற்புடைய தானம் தவம் புரிந்து யோகம் பொருந்த உற்பவிக்கும் ஒழிவின்றி ஞானத்து ஒழியாத பேரின்ப முக்தி பெற்றவன் தான் எங்களுடைய தலைவன் சொன்னான் சாரிபுத்தன். இது சொன்னவுடன் என்று உரைத்த சாரிபுத்தன் எதிர்வந்து ஏற்ற இருந்தவத்து பெருந்தன்மை அன்பர்தாமும் நன்றும் அது தலைவன்தான் பெற்றான் என்று நாட்டுகின்ற முத்திதான் யாவது என்றார். சரி, நீ முத்தி பெற்றான்னு சொல்ற, ஒழியாத அந்த அழியாத பேரின்ப முக்தி பெற்றான்னு சொல்ற. இந்த முத்தி என்னப்பா முத்தி, ஒழியாத பேரின்ப முத்தின்னு சொல்றீங்க, இந்த முத்தி என்ன அப்படின்னு கேட்டார். அதற்கு அவன் பதில் சொல்றான், நின்ற உருவேதனையே குறிப்பு செய்கை நேர் நின்ற ஞானம் என நிகழ்ந்த ஐந்தும் ஒன்றிய கந்தத்து அவிவே முக்தி என்று உரை செய்தான் பிடகத்தின் உணர்வு மிக்கான். முக்தி என்பதற்கு இலக்கணம் சொல்றான். இந்த முக்தி பெற்றான்னு சொன்னிய, அந்த முக்தி என்னப்பா அப்படின்னு கேட்டதுக்கு வாங்க, என்ன முக்தி பெற்றான் அப்படின்னு சொல்ற. அதற்கு அவன், கந்தத்தின் அவிவே முக்தி. என்ன கந்தம்? ஞானம் என நிகழ்ந்த ஐந்தும் ஒன்றிய கந்தத்து அவிவே முக்தி. அது என்ன? ஐந்து கந்தம். அந்த ஐந்து கந்தத்து அவிவே முக்தி என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, அவர்கள் சொல்லுகின்ற ஐந்து கந்தம் என்னன்னு மட்டும் சொல்ற, ஒரு குறிப்பு மட்டும் வச்சுங்க. முதல் கந்தமாக அவர்கள் சொல்லுவது உருவ கந்தம் என்பதாக சொல்லக்கூடிய உருவ கந்தம். இந்த உருவங்களுக்கெல்லாம் காரணமாகிய அந்த பொருள் மூலமாக வருகின்ற அந்த நிலை, அது உருவ கந்தம் என்பதாக சொல்வார்கள். இரண்டாவது கந்தம் வேதனை கந்தம். இது இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்திரியங்களுக்கும் புலன்களுக்கும், ஐந்து இந்திரியம் புலன், சுவை ஒளி ஒரு வசை நாற்றம், இந்த புலன்கள் ஐந்திற்கும் மெய்வாய் கண்முக்கு செவி, இந்த இரண்டிற்கும் உள்ள பொருத்தத்தால் உடதாகும் உணர்வு, கண்ணாலே பார்க்கின்ற நிலை, வாயாலே சுவைக்கின்ற நிலை, அப்படி இந்த இதனாலே வருகின்ற அந்த உணர்வு, அதற்கு வேதனை கந்தம்னு பேர். புரி கந்தம்னு சொல்லுவாங்க. இந்த ஐந்து பொறிகள் என்று சொல்லக்கூடிய ஐந்து பொறிகளோடு மனம் சேர்ந்து அதோடு தொழிற்படும் ஆறாவது நிலையாக, அந்த மனம் சேர்ந்த பொழுது ஏற்படுகின்ற அந்த இன்ப அந்த நிலைக்கு, அந்த உணர்விற்கு குறி கந்தம்னு பேரு. மெய்வாய் கண்முக்கு செவி பிளஸ் மனம். அப்புறம் செய்கை கந்தம் என்பதாக வருகின்ற பொழுது மனம், வாக்கு, காயம், இந்த மூன்று கரணங்களினாலே வருகின்ற அந்த உணர்விற்கு செய்கை கந்தம். கடைசியாக ஐந்தாவதாக ஞான கந்தம்னு சொல்லி, எந்த விதமான உணர்வும் இல்லாமல் எப்படி ஒருவன் உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவன் எப்படி இருப்பானோ அதை போல, எந்த விதமான உணர்வும் இல்லாமல் நிற்கின்ற அறிவுக்கு அந்த அறிவு மட்டும் பொருந்திய நிலையிலே ஞான கந்தம், அறிவு இருக்கும் அங்க, அந்த அறிவு சக்தியாக நிற்கும் நிலை. இந்த ஐந்து, இந்த ஐந்து கந்தங்களும் அவிவே முக்தி. இந்த ஐந்து கந்தங்களும் உடைய அழிவுதான், இந்த ஐந்து கந்தங்களும் அழிந்தால்தான் அந்த முக்தி என்று சொல்லக்கூடிய நிலைக்கு செல்லலாம். இதை எங்களுடைய பிடகம் என்று சொல்லக்கூடிய நூலானது இதைதான் உணர்த்துகின்றது என்று பிடகத்தின் உணர்வு மிக்கான். பௌத்தர்களுடைய சமய நூலாக விளங்குவது இந்த பிடகம் என்று சொல்லக்கூடிய நூல். இதுதான் அவர்களுடைய நூல். இந்த பிடகம் என்று சொல்ல எந்த அவர்களுடைய நூல்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இவர்களுடைய நூல்களை ஆசிரியர் அவர் எழுத அவரே கைப்பட எழுதவில்லை. அவருடைய வழிவந்த சீடர்கள் என்று சொல்லக்கூடிய சீடர்கள் இவர் இப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்பதாக எழுதி வைத்ததுதான். நேரடியாக கௌதம புத்தர் இதை சொல்லுகின்றேன் என்பதாக சொல்லி கௌதம புத்தரே தானாக எழுதிய ஒரு நிலையில், அப்படி இந்த பிடகம் என்று சொல்லக்கூடிய பிடகமானது திரிபிடகம் என்பதாக சொல்லுவார்கள். மூன்று அதிலே அமைந்திருக்கும், மூன்று பிடகம். ஒன்று வினய பிடகம், இன்னொன்று சூத்திர பிடகம், இன்னொன்று அபிதன்ம பிடகம். மூன்றும், வினயம், சூத்திரம், அபிதன்ம பிடகம். இப்ப அபிதன்ம பிடகம், இந்த மூன்றும் சேர்ந்த திரிபிடகம் அவர்களுடைய நூல். இதுதான் அவர்கள் அந்த பௌத்தர்கள் செல்லுகின்ற நூல். அவர்கள் அந்த நூற்படி அந்த கொள்கைப்படி செல்லுவார்கள். இதில் மூன்று அவர்கள் கடைபிடிப்பது, புத்தம், தர்மம், சங்கம். புத்தம், தர்மம், சங்கம். இந்த மூன்றும் திரிபிடகம், முத்திரமணி என்பதாக சொல்லி இதை அவர்கள் தன்னுடைய கொள்கையாக கொண்டவர்கள். புத்தம், சரணம், கச்சாமி என்பதாக அவர்களுடைய வாக்கு அமைந்திருக்கும். இப்படி இந்த பிடகத்திலே இப்படி குறிப்பிட்டிருக்கின்றது, இந்த ஐந்து கந்தங்கள் மேலே சொன்ன ஐந்து கந்தங்களுடைய அழிவுதான் முக்தி. அந்த முக்தி நிலையிலே இருப்பவன் தான் எங்களுடைய தலைவன், அவன் ஒழியாத பேரின்பத்திலே இருக்கின்றான்னு சொன்னார். இப்ப இவர் வேறு எங்கு போகவில்லை, சம்பந்த சரணாலயர் அவர் சொல்றதை கேட்டுக்கொண்டு, இவர் என்ன உன்னுடைய தலைவன் யாருன்னு கேட்டாரு. தலைவன் என்று சொல்லக்கூடியவன் இவன், இந்த தலைவன் என்று சொல்லக்கூடிய பரமன் என்ற ஆதிபுத்தன். இந்த ஆதிபுத்தன் கூறிய இந்த யோகம், தானம் தவம் யோகம் என்று சொல்லக்கூடிய மூன்று நிலைகளிலே இருந்து ஐந்து கந்தங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து கந்தங்களுடைய அழிவிலே நிற்கின்ற ஒழியாத பேரின்ப முக்தி அடைந்து கொண்டிருப்பவன் இவன் சொல். இப்ப அவனுடைய பதிலிலே இருந்தே அவனை பிடிப்பது சம்பந்த சரணாலயனுடைய ஒரு தனித்தன்மை. இது ஒரு பாடலுக்கும் இன்னொரு பாடலுக்கும் அப்படியே பின்னி பின்னி வரும். நீங்க ஒரு பாடலினுடைய தொடர்பு அடுத்த பாடலினுடைய தொடர்பாக அப்படியே தொடர்ந்து அதை அப்படியே பார்த்து கொண்டு வந்தால்தான் புரியும். எங்கேயாவது ஏதாவது நிறுத்தணும், இந்த பாடல்ல அந்த பாடல் போயிட்டோன்னு சொன்னா புரியாது. ஆக பாடல் 917 இப்ப ஐந்து கந்தத்தின் அவிவே முக்தின்னு சொல்லி நிறுத்திட்டான். தலைவனே சொல்லிட்டான், முக்தியே சொல்லிட்டான். இப்ப இவர் பிடிக்கிறார் பாருங்க. ஆங்கவன் தான் உரைத்த மொழி கேட்ட அன்பர் அனுவாதம் செய்து அவனை நோக்கி தாங்கிய ஞானத்து உடனாம் கந்தம் ஐந்தும் தாம்பீந்து கெட்டனவேல் தலைவன் தானும் ஈங்குளன் என்றவனுக்கு விடயமாக யாவையும் முன் இயற்றுதற்கு விகாரமே செய்து ஓங்கும் வடிவு அமைத்து விழவு எடுக்கும் பூசை கொள்வார் ஆர் உரைக்க. இப்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றார். ஐந்து கந்தமும் இந்த நீ சொல்ற இல்லையா இந்த உணர்வுகள், இந்த ஐந்து கந்தம் என்பதாக சொல்லி இவற்றையெல்லாம் கடந்த நிலையிலே இருக்கக்கூடியவன், அழிந்த நிலையிலே இருக்கக்கூடியவன் அப்படின்னு நீ சொல்லி ஒரு பொருள் நிறுத்தின உடனே அவர் கேட்டாரு, ஐந்து கந்தங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாம் கெட்டு நிக்கிறான் இல்லையா, எல்லாம் கெட்டு நின்னா நீ பூசை கொள்வது யாருன்னு கேட்டார். நீ செய்கின்ற அந்த பூசைகள், வழிபாடு, அவருக்கு எடுக்கின்ற விழா, இதெல்லாம் யாருப்பா எடுக்கிறா, யாருக்காக நீங்க செய்றீங்கன்னு கேட்டார். எல்லா ஐந்து கந்தங்களும் அழிந்து ஒழியாத முக்தி பேரின்பம் சொல்லி எல்லா கந்தமும் அழிந்த நிலையிலே இருக்கக்கூடிய அவன் எவ்வாறு நீ செய்யக்கூடிய பூசையை ஏற்றுக்கொள்ளுகின்றான் என்பதாக கேட்டார். கெட்டனவேல் பூசை கொள்வார் யார், பூசை கொள்வார் யார் அப்படின்னு சொன்னா, பூசை கொள்ள வேண்டும்னு சொன்னா உணர்வு வேண்டும், உணர்வு வேண்டும் என்பதாக சொன்னால் அறிவு வேண்டும், அறிவு வந்துருச்சுன்னு சொன்னா கந்தம் வந்துடும். அறிவு என்று சொல்லக்கூடிய அறிவு ஒரு நேரத்தில் நிகழும், ஒரு நேரத்தில் அழியும், ஒரு நேரத்தில் நிகழும், ஒரு நேரத்தில் அழியும், ஒரு நேரத்தில் நிகழும், ஒரு நேரத்தில் அழியும். இந்த கேப்ல ஒரு விஷயம் வருதான், அறிவு தோன்றி அறிவு அழியறதுக்குள்ள அந்த ரெண்டு இடைப்பட்ட நேரத்திற்குள்ளே ஒரு விஷயம், அதனாலே வருகின்ற விசேஷ அறிவு என்பதாக, அதனால வருகின்ற விசேஷ அறிவு தோன்றி அழிந்து தோன்றி அழிந்து வருகின்ற இந்த விடய அறிவு என்று சொல்லக்கூடிய அறிவு எங்களுடைய தலைவனுக்கு அடிந்து அவன் முத்தி நிலையில கலந்தான்னு சொன்னான். அப்ப பூசை கொள்வது யார், பூசை கொள்வதற்கு உணர்வு வேண்டுமே, உணர்வு வேண்டும் என்பதாக சொன்னால் அறிவு வேண்டும், அறிவு வந்தா கந்தம் வந்துருச்சு, கந்தத்தின் அழிவு முத்தின்னு சொன்னது தப்பா போயிடும். அப்ப பூசை கொள்வது யார்னா எங்க தலைவன் அவன் சொல்லிட்டான்னா, அப்ப அந்த உணர்வு பூசை கொள்ளுகின்ற உணர்வு வேண்டுமே என்பதாகி அந்த உணர்வும் உணர்வின் மூலமாக வருகின்ற அறிவும் அறிவின் மூலமாக வருகின்ற கந்தத்தினுடைய அழிவு இல்லை என்பதாக முடியும். அதனால அங்க வந்து ஒரு லாக் வைக்கிறார். அப்ப யாருப்போ அவன் பூசையை எடுத்துக் கொள்வது, ரொம்ப அருமையான ஒரு கொக்கி. ஆங்கவன் உரைத்த மொழி கேட்ட அன்பர் அதனை அனுவாதம் செய்து அவனை நோக்கி தாங்கிய ஞானத்து உடனாம் கந்தம் ஐந்தும் தாம் வீந்து கெட்டனவேல் தலைவன் தானும் ஈங்குளன். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், இங்கேதான் இருக்கிறார், பௌத்தர்களுடைய விகாரத்தை எடுத்துக்கொண்டு இங்கே இருக்கிறார் என்பதாக சொல்லி நீ பூசை செய்கின்றாய். ஈங்குளன் இங்கே இருக்கிறேன்னு அமைத்துக் கொண்டு நீ அந்த வழிபாட்டினை செய்கின்றாய். ஈங்குளன் என்றவனுக்கு விடயமாக யாவையும் முன் இயற்றுதற்கு விகாரமே செய்து ஓங்கும் வடிவமைத்து, விகாரம் புத்த விகாரம், எத்தனை எத்தனை விதமாக புத்த விகாரம் இருக்கின்றது என்பதாக பல பல இடங்களில் பல பல நிலைகளிலே வைத்து வழிபடுவார். நின்று இருக்கக்கூடிய புத்தர், படுத்திருக்கக்கூடிய புத்தர், பல நிலைகளிலே புத்தர்களுடைய விகாரங்கள் அமைந்திருக்கின்றன. இப்படியெல்லாம் வச்சு நீ வழிபடுறீங்க, இங்கே இருக்கிறார் நினைச்சுதானே வழிபடுற, புத்தர் இல்லை 60 அடி 70 அடி எல்லாம் பெருசு பெருசா வச்சு வழிபடுற ஓங்கு வடிவமைத்து விழவு எடுக்கும் பூசை கொள்வார் யார்? நேரா கேக்குற நீ சொன்னதுக்கு பூசை கொள்வார் யார்? அது ஒன்னே அவன் ஒரு சுத்தி அப்படியே தொடரான் பாருங்க. பூசை கொள்வார் யாருன்னா எங்க பரமன்னு சொல்ல வேண்டியது தானே. பூசை கொள்வார் யாருன்னு கேட்ட உடனே எங்க போறானா, கந்தமாம் வினை உடம்பு நீங்கி எங்கோன் கலந்துடன் முத்தியில் என்றான். இந்த வினை உடம்புல வந்துட்ட இது கிடையாது. இருவினையினாலே நல்வினை தீவினையினால வந்த உடம்பு கெட்டு முத்தியிலே கலந்து இருப்பவன் எங்களுடைய இறைவன். கேட்டது என்ன? பூசை கொள்வார் யார்? பூசை கொள்வார் யாருக்கு ஏன் திடீர்னு அந்த பக்கத்துல இருந்து இந்த வினை உடம்பு இது நீங்கி இருக்கக்கூடியவன் ஏன் அப்படி போற? கந்தமாம் வினை உடம்பு நீங்கி, இந்த கந்தமாம் வினை உடம்பு இருவினையினாலே வரக்கூடிய உடம்பு நீங்கி எங்கோன் கலந்துளன் முத்தியில், முத்தியில கலந்திருக்கிறார். எப்படி கலந்திருக்கிறார் அதெல்லாம் கேட்கக்கூடாது. காணும் இந்திரியம் கண் முதலாம் கரணத்தானும் இல்லையேல் அவன் உணர்ச்சி இல்லை என்றார். உடனே அடுத்த அடி கொடுக்கிறாரு. அவன் முத்தியில கலந்திருக்கிறான்னு சொல்றிய, முத்தியில கலந்திருக்கிறவனுக்கு காணக்கூடிய கண் இருக்கா? கண் இல்ல. கேட்கக்கூடிய செவி இருக்கா? செவி இல்ல. எதுவுமே இல்ல, உணர்ச்சியே இல்ல. அப்படி உணர்ச்சியே இல்லாத நிலையிலே அவன் எப்படி உன்னுடைய பூசையை ஏற்றுக்கொள்வான்? காணும் இந்திரியம் கண் முதலாம் கரணம் தானும் இல்லையேல் அவன் உணர்ச்சி இல்லை. நீ என்ன வழிபாடு பண்ணி என்ன பிரயோஜனம்? உணர்ச்சியே இல்லாதவனுக்கு நீ வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறியா? காணக்கூடிய இந்திரியங்கள் இல்லைங்கிற, எல்லாம் அழிஞ்சு அறிவும் அழிந்த நிலையில நிற்கிறான்னு சொல்ற. பூசை கொள்வது யாருன்னு கேட்டா, இருவினை உடம்பு நீங்கி முத்தியில கலந்திருக்கக்கூடியவன் ஒரு போர்வையை சொல்ற. முத்தியில கலந்திருக்கிறான்னு சொல்ற, ரைட்டு. ஆனால் காணும் இந்திரியம் முதலாகிய இந்த கருவிகரணங்கள் இல்லை என்பதாக சொன்னால் அவனுக்கு உணர்ச்சி என்பதே இல்லை. உணர்ச்சி இல்லைன்னு சொன்னா வழிபாட்டை ஏற்றுக்கொள்வது யார்? முந்தை இல்லை என்றார். முந்தை அறிவிலனாகி, அதற்கு உடனே இங்கிருந்து பதில் வருது. முந்தை அறிவிலனாகி உறங்கினானை நிந்தித்து மொழிந்து உடல் மீதாடினார்க்கு வந்த வினை பயன் போல வழிபட்டார்க்கும் வருமன்றோ நன்மை. இதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். யாரு உங்க பூசையை ஏற்றுக்கொள்வது? எல்லாம் அழிந்த நிலையில நிற்கக்கூடிய சூன்யம்னு சொல்லி ஒருத்தரை நிறுத்திடுற. சூன்யமாக இருப்பதுதான் சூன்யம். சூன்யம் எல்லாம் அழிந்த நிலைன்னு சொல்றாங்க. எல்லாம் அழிந்த நிலையில நிற்பவர் எப்படி உன்னுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொள்வார்னு கேட்டார். எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டே உணர்ச்சி என்பதே இல்லாமல் இருந்தால் யாருடைய வழிபாட்டை ஏற்றுக்கொள்வது? நீ செய்கின்ற வழிபாட்டிற்கு என்ன பொருள்? அதற்கு உடனே அவன் ஒரு உதாரணம் சொல்றான். ஒருவன் உறங்கிக் கொண்டு இருக்கின்றான். உறங்கிக் கொண்டு இருக்கின்ற ஒருவன் எப்படியோ அவனை போல என்னுடைய தலைவன். உறங்கிக் கொண்டு இருப்பவனை போல என்னுடைய தலைவன். ஆனா வழிபாடு செய்யறவன் நாங்க என்ன பண்றோம்? உறங்கிக் கொண்டு இருக்கிறவனை எட்டி உதைக்கிறான். அவனை எட்டி உதைக்கிறான், அவனை கண்டபடி திட்டுறான். இப்படி திட்டுனா அந்த திட்டினவனுக்கு பாவம் வந்து சேருமா சேராதா? அவன் உறங்கிக்கிட்டுதான் இருக்கான், உணர்ச்சியே இல்லாம இருக்கிறான். ஆனா இங்க இருக்கக்கூடியவன் அவனை எட்டி உதைக்கிறான், அவனை வந்து கண்டபடி திட்டுகின்றான். அப்படி திட்டும் பொழுது அவனை திட்டினதுனால இவனுக்கு அந்த வினைப்பயன் வந்து சேருமா சேராதா? அந்த மாதிரி எங்களுடைய பரமன் உணர்ச்சியே இல்லாம இருந்தாலும் சரி, அவனை வழிபாடு செஞ்சா அதுல நன்மை வந்து சேரும். என்னடா உதாரணம் சொல்ற? இப்படி ஒரு உதாரணம். பரமன் உறங்கி கொண்டு உணர்ச்சியே இல்லாதவ அது போல இருந்தாலும் எப்படி திட்டுறவ அது அதனுடைய அந்த அவனை திட்டுவதனால அவனுக்கு அந்த தீமை வந்து சேருகிறதோ அதை போல நாங்க வழிபாடு செஞ்சா எங்களுக்கு வந்து அந்த நன்மை சேரும். முந்தை அறிவிலனாகி உறங்கினானே, முந்தை அறிவிலனாகி கந்தத்தினுடைய அழிவு, ஐந்து கந்தங்களினுடைய அழிவு நிலையிலே அறிவும் அழிந்த நிலையிலே நிற்கின்ற நிலையிலே உறங்கினானே, எப்படி அந்த உறக்கம் உடையவன் இருக்கிறானோ அதை போல எங்களுடைய தலைவன். அதை நீங்க பொருத்தி கொள்ள வேண்டும். நிந்தித்து மொழிந்து உடல் மீது ஆடினார்க்கு, நிந்தித்து மொழிந்து உடல் மீது ஆடினார்க்கு வந்த வினைப்பயன் போல அதற்கு இவர் மறுத்து அப்படி மறுத்து சொன்ன உடனே இவர் சொல்றார், சொன்ன உரை கேட்டருளி அன்பர்தாமும் தொடர்ந்த வழிபாடு பழகொள்கின்றானுக்கு அன்னவற்றின் உடன்பாடும் எதிர்வும் இல்லையான போது அவன் பெறுதல் இல்லைன்னு. இது ஒரு அருமையான ஒரு நிலை. பா நீ வழிபாடு பண்ற, சரி, இப்ப வழிபாட்டு பண்ணுகின்ற பொழுது நீ சொன்னது உறங்கினவனை போல இருக்கிறான்னு சொன்ன, அறிவில்லாத அந்த உறங்கின உணர்ச்சி இல்லாதவனை போல கிடக்கின்ற பரமனை எப்படி ஒருவன் நிந்தித்தல் உதைத்தல் அப்படி செய்தால் அவனுக்கு எப்படி பாவம் வந்து சேருமோ அதை போல உனக்கு வழிபாட்டின் மூலமாக அந்த நன்மை வந்து சேரும்னு சொன்ன, ரைட்டு. ஆனா உன்னுடைய வழிபாட்டை ஏற்றுக்கிறானா இல்லையான்னு எப்படி தெரியும்? இல்லையா, வழிபாட்டினை அவன் ஏற்றுக்கொள்வதும் உடன்பாடு ஆவதும் உடன்பாடு இல்லாததையும் எப்படி நீ நிறுத்துவேன்? பெருமான் என்னுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறாரா ஏற்றுக்கொள்ளலையா அதை எப்படி நீ ஏற்றுக்கொள்ளுவார் என்பதாக சொன்னா எப்படி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக சொன்னா எப்படி, உணர்ச்சியே இல்லாதவன் எப்படி வழிபாட்டை ஏற்றுக்கொள்வார் ஏற்றுக்கொள்ள இல்லையா? ரொம்ப அருமையா கேட்டாரு. இதற்கு திருஞான சம்பந்த பெருமான் மிக அற்புதமான ஒரு அந்த வழிபாட்டினுடைய பயனை எப்படி பெருமான் ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்பதை திருக்கோளிலி திருப்பதிகத்திலே நாளாய போகாமே என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்திலே வழிபாடு செய்பவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களுடைய கிளை கிளை அவர்களுடைய அத்துணை சொந்தமும் அத்துணை பந்தமும் அவர்களுடைய தொடர்புடைய அத்துணை பேருக்கும் கிளை கிளைக்கும் கேடுபடா திறம் அருளுகின்ற பெருமான் இவர் என்பதாக நிறுத்துவர். இதுதான் வழிபாட்டினுடைய அந்த சிறப்பும் பயனும் ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையும் சைவம் கூறுவது. திருக்கோளிலி பயன் வந்து சேரும் என்று சொன்ன உதாரணத்தை தொடர்பாக சொல்லி முன்னவற்றில் உடன்பாடும் எதிர்வும் இன்றி முருகு துயில் உற்றானை. அப்ப அவன் துயில் கொள்ளுகின்றவனுக்கு உடன்பாடு எதிர்வும் இல்லை. அவன் திட்டினாலும் சரி புகழ்ந்தாலும் சரி ரெண்டும் ஒன்னாதான் தெரியும். அவன் அப்படி உறங்குகின்றவனை திட்டுகின்ற பொழுதும் அவனை தூற்றுகின்ற பொழுதும் எவ்வாறு அவன் அதை இரண்டையும் ஒன்றாக அமைத்தானோ அதை போல, ஆனால் உடன்பாடும் எதிர்வும் இன்றி முருகுதுயில் உற்றானை முனிந்து கொன்றால் இன்னுயிர் போய் கொலையாகி முடிந்ததென்றோ இப்படியால் எம் இறைவர்க்கு ஏதும். தூங்கிட்டு இருக்கிறவனை நிந்தை செய்தல், அவனை உதைத்தல் அப்படின்ற நிலைமை மாறி அவனை கொன்னா எப்படி அமையுமோ அதை போல எங்களுடைய பரமன் என்று சொல்லக்கூடிய அவன், எங்களுடைய வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிபாடானது அவற்றை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலை இப்படி. உறங்குகின்றவன அந்த பாடல் எடுங்க 919. சொன்ன உரை கேட்டருளி அன்பர்தாமும் தொடர்ந்த வழிபாடு கொள்கின்றானுக்கு அன்னவற்றின் உடன்பாடும் எதிர்வும் இல்லையானது இல்லையான போது அவன் பெறுதல் இல்லை அப்படின்னு சொன்னார். உடன்பாடு எதிர்வு இல்ல பெறுதல் இல்லைனர். முன்னவற்றில் உடன்பாடும் எதிர்வும் இன்றி முருகுதுயில் உற்றானை முனிந்து கொன்றால் இன்னுயிர் போய் கொலையாகி முடிந்ததென்றோ இப்படியால் எம் இறைவர்க்கு எய்தும். கொலை செஞ்சிட்டா அந்த கொலையானது அவரை போய் சேருகின்றது அல்லவா, அதை போல போய் இந்த குற்றமானது சேரும். எப்படி குற்றமானது அந்த உடலையும் உயிரையும் பிரித்த நிலையானது எப்படி அந்த குற்றமானது போய் சேருகின்றதோ அதை போல எங்களுடைய வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிபாடானது அவரை சென்று அடையும். சென்று அடைகின்ற அந்த நிலை வழிபாடு போய் சேருமா சேராதா, அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரா இல்லையா அப்படித்தான் கேட்டார். இப்ப ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலையை உணர்த்துவதற்கு இப்படி ஒரு உதாரணத்தை சொன்னான். இப்ப அவன் உறங்கிக் கொண்டிருந்தா அவனை நிந்தனை செய்றீங்க இல்ல தூட்டுறீங்க அதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்களே, எப்படி அவனை ஏற்றுக்கொள்ளுகின்றாடா இல்லையா வழிபாடுன்னு கேட்டா உதாரணம் அவன் அப்படி சொல்லிட்டான். என்னன்னு சொல்றான்னா, அவன் தூற்றுகின்றோம் இல்ல உயர்த்துகின்றோம் அது ரெண்டுத்தையும் அது இல்லாம அப்படியே படுத்திருக்கிறாரு. அதே போல எங்களுடைய பரமனை இப்ப தூங்கிட்டு இருக்கிறவனை நீ கொண்டுட்டா குழைப்பா வந்து சேரலையா. அது மாதிரி இந்த பரமனுடைய அந்த உடன்பாடு அல்லது எதிர்வு வந்து சேருமான்னு கேட்டது நிச்சயமா வந்து சேரும். எப்படி கொன்னா பாவம் வந்து சேருமோ அதை போல வந்து சேரும். ஃபைனலா அதுதான் சொல்ல வரும். அப்ப முனிந்து உருகுதுயில் உற்றானை முனிந்து கொன்றால் இன்னுயிர் போய் கொலையாகி முடிந்ததென்றோ இப்படியால் எம் இறைவர்க்கு எய்தும். எப்படி வந்து எய்தும் என்பதாக சொன்னா, அது கொலை செய்தால் எப்படி அதனுடைய நிலையானது வந்து சேருமோ, அவனுக்கு போய் அந்த துன்பத்தை எப்படி அடைவிக்குமோ, அதை போல எங்களுடைய வழிபாடு அவனுக்கு போய் சேரும். அதுக்குதான் அடுத்ததா சொல்றாரு, இப்படியால் எம் இறைவர்க்கு எய்தும் அப்படின்னு சொன்ன உடனே அது சொல்றாரு, இப்படியால் எய்தும் என இசைந்து நீ இங்கு எடுத்து காட்டிய துயிலும் இயல்பினான் போல் மெய்ப்படிய கரணங்கள் உயிர்தாம் இங்கு வேண்டுதியல் நும் இறைவர்க்கு ஆனபோது செப்பிய அக்கந்தத்தின் விளைவின்றாகி திருவிழா முத்திய சென்றிலனும் ஆனான். இப்போ உதாரணம் என்ன சொன்னார், எப்படி உறங்குகின்றவனை கொலை செய்தால் அந்த பாவம் போய் சேருமோ அதை போல அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்ப உறங்குகின்றவனை கொல்லுகின்ற பொழுது அப்ப உடலும் உயிரும் இருக்கிறது. அப்ப உடலும் உயிரும் இருக்கின்ற நிலையிலே இந்த உதாரணத்தை சொன்னால், நீ உங்களுடைய அந்த பரமனுக்கு கரணங்கள் வேண்டும் என்பதாக வந்து முடியும். நீ என்ன சொல்ற, கரணங்கள் எல்லாம் அழிந்த நிலைதான் முத்தின்னு சொல்ற. திடீர்னு கரணத்தை வந்து அங்க நிறுத்துகின்ற பொழுது எப்படி அது வந்து சேரும். இப்போ உறங்குகின்றவனை உடைய உடலையும் உயிரையும் பிரித்தால் எப்படியோ அப்படின்னு நீ சொல்லிட்டா, அப்ப உங்களுடைய தலைவனுக்கு கரணங்கள் உண்டுன்னு சொல்றியா, அதான் கேட்டேன். இப்ப கரணங்கள் இருக்குன்னு நீ சொல்லிட்டேன்னு சொன்னா, அப்ப 5 கந்தமும் அங்க வந்துடும். கந்தம் வந்துடும், மெய்வாய் கண்முக செய்தி வந்துடும், எல்லாம் உணர்வு வந்துடும், எல்லாம் வந்துடும். கந்தங்கள் அழிவு முத்தின்ற இலக்கணம் அங்க அடிபட்டு போகும். அதுக்கே திருப்பி திருப்பி வந்து நிப்பாரு அவன், அது மாமாயாலே சொல்ல வைக்கலாம். அப்ப உடல் உயிரையும் பிரிக்கிறேன்னு சொல்றியே, அப்ப உடல் உயிரும் பிரிக்கிறேன்னா அப்ப கந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் எல்லாம் உண்டா. மெய்ப்படிய கரணங்கள் உயிர்தாம் இங்கு வேண்டுதியல் நம் இறைவர்க்கு ஆன போது செப்பிய கந்தத்தின் விளைவின்றாகி திருவிழா முத்தையர் சென்றிலனும் ஆனான். அப்ப முத்திக்கு அவன் போகல, நீ சும்மா டூப் அடிச்சுட்டு இருக்கிற. உங்களுடைய கடை உண்மையாக அவன் முத்தியில போயிருந்தான்னு சொன்னா, கரணங்கள் எல்லாம் அழிந்த நிலைன்னு நீ சொன்னா, அந்த முத்திக்கும் ஒழிவில்லாத பேரின்ப முத்தி என்பதாக வேற சொல்ற. முத்தின்னு மட்டும் சொல்லாம அந்த முத்திக்கு அழியாத பேரின்ப முக்தி. இன்பம் எப்பொழுது நிகழும்னா அறிவு இருக்கின்ற பொழுதுதான் இன்பம் நிகழும். ஆகவே அந்த இன்பமும் அந்த முக்தியும் இல்லாத முக்தி அப்படின்ட்டு. ஒழியாத பேரின்பம் எப்பொழுது இன்பம், ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஆன்மா அறிவோடு இணைந்த பொழுதுதான் அந்த இன்பம் என்று சொல்லக்கூடிய இன்பம் நிகழும். அறிவு அழிந்த பிறகு சூன்யமாக நிற்கின்ற பொழுது அது பால் என்கின்ற நிலையாக வந்து முடியுமே தவிர அந்த இடத்திலே எங்கே எது இன்பத்தை பெறுகிறது? எல்லாம் அழிந்து போய் நிற்கின்ற நிலையில எல்லாம் அழிந்தது, அறிவும் அழிந்திருச்சு, எல்லாம் அழிந்து 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 நிற்கின்ற நிலையில நீ சொல்லக்கூடிய இன்பம் என்பது எது இன்பம், எது அனுபவிக்குது, யார் இன்பத்தை அனுபவிக்கிறா, யார் இன்பத்தை கொடுக்கிறா? இன்பத்தை அனுபவிக்குது ஒழியாத பேரின்ப முக்தின்னு சொன்னா இன்பத்தை அனுபவிப்பது யார்? அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற அவன் அந்த இன்பத்தினுடைய அந்த இன்பத்தை கொடுப்பது யார் என்பதாக வந்து முடியும். அந்த இன்பமாக அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதாக சொன்னா கரணம் வேண்டும். கரணம் வேண்டும்னு சொன்னா கந்தம் வந்துடும். இந்த கந்தங்கள் வந்துருச்சுன்னு சொன்னா அறிவு வந்துடும். அப்ப நீ அறிவு அழிவு அறிவு அழிவு அறிவு தோன்றி எழுதல் தோன்றி எழுதல் என்கின்ற அந்த கொள்கை அந்த லா பிரேக் இப்படிதான். அந்த கொஞ்சம் தர்க்கவாதம் பண்ணி இதை கொண்டு வருவது என்பது மிக மிக கடினம். அதை எடுத்து ஆழ்வது என்பதும் மிக மிக அது அவ்வளவு சுலபமாக எடுத்து ஆள முடியாது. அவர்கள் தர்க்கத்திலே மிக உயர்ந்தவர், எதையாவது சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஆனா அவற்றையெல்லாம் முறியடித்து நிக்கிற அந்த ஒழியாத பேரின்ப முத்தி என்பது இல்லை. அப்படி அக்கந்தத்துள் அறிவும் கெட்டால் அம்முத்தியுடன் இன்பம் அணையாது. அறிவு கெட்டால் இன்பம் அணையாது. இதுதான் மிக அற்புதமான அந்த இடத்திலே வைக்கக்கூடிய ஒரு நிலை. ஆக இந்த ஒழியாத பேரின்ப முக்தி என்பது ஞானமுடைய ஆன்மா இல்லையாயின் முத்தியில் இன்ப பயன் இல்லை. இதுதான் அவர் கடைசியாக சொல்லிய அந்த செய்தி. அந்த வழிபாடு எல்லாம் சொல்லிட்டு வந்து கடைசியாக அந்த மனதிலே பதிய வைக்க வேண்டிய செய்தின்னு சொன்னா, ஞானமுடைய ஆன்மா என்று சொல்லக்கூடியது இல்லையாயின் அந்த இன்பம் என்பது இல்லை, அந்த இன்பம் என்று சொல்லக்கூடிய ஒழியாத பேரின்பம் என்பது இல்லை அப்படின்னு சொன்னார். அது 921 பாட்டுல அவ்வுரை கேட்டு எதிர்மாற்றம் அறைவதற்கு இன்றி. இப்ப அந்த தோற்பதற்குரிய அறிகுறிகள் எல்லாம் தோன்றிய பிறகு இப்ப தலைகுனிந்து நிற்கக்கூடிய நிலை. அதுலேயும் அவ்வுரை கேட்டு அந்த ஆன்மா இன்பம் முக்தி இதுல மாட்டிக்கிட்டாங்க. இதுதான் கடைசியாக அவர் போட்ட அந்த லாக்ல வந்து மாட்டினது எதுன்னு சொன்னா, அறிவு என்பது போய்விட்டதுன்னு சொன்னா இன்பம் வராது, இன்பம்னு சொல்லிட்டா அறிவு வேண்டும். மொழிய அந்த அழியாத பேரின்ப முக்தின்னு சொல்ற பேரின்ப முக்திக்கு அடிப்படையாக ஆன்மா அறிவுடையாக இருக்கக்கூடிய ஆன்மா வேண்டும். அந்த அறிவுடையாக இருக்கக்கூடிய ஆன்மா இருந்தால் மட்டும்தான் பேரின்ப முக்தி வரும். இரண்டு கான்ட்ராடிக்ஷன், இரண்டு முரண்பாடான கொள்கைகளை கொண்டு வந்து இணைக்க முடியாது. அறிவு என்று சொல்லக்கூடிய அறிவை தனியா அழித்து விட்டு இன்பத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வானா இன்பம் நிகழாது. இன்பம் மட்டும் வச்சுக்கோ என்பதாக சொல்லி அறிவு இல்லை என்பதாக சொன்னாலும் அந்த இடத்திலே நிற்காது. ஆக நீ அறிவு இல்லாத அழிந்த நிலையிலே இன்பம்னு சொன்னா அது இரண்டு முரண்பாடான கொள்கைகளை இணைப்பதாக முடியும். அறிவு ஆன்மாவுடைய அறிவும் வேண்டும் இன்பமும் வேண்டும், இரண்டும் இணைகின்ற தன்மைதான் ஒழியாத பேரின்ப முக்தி என்பதாக சொல்லி அந்த கடைசியாக அந்த வலிமையான அந்த காரணத்தை சொன்ன பொழுது, அவ்வுரை கேட்டு எதிர்மாற்றம் அறைவதற்கு இன்றி அனைத்து அனைத்துடன் அம்முத்தி எனும் அதுவும் பாழாம். நீ முத்தின்னு சொன்னிய, அது பாழான முத்தி, ஒழியாத பேரின்ப முத்தின்னு நீ சொல்லிட்டு இருக்கிற, ஆனா அந்த முத்தி பாழ் பாழ் என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஒன்றும் இல்லாத நிலை, பாழ் என்பதாக சூன்யம் என்பதாக நிற்கின்ற நிலை. ஆக முக்தி ஒழியாத பேரின்ப முக்தின்னு சொன்னியே, அது ஒழியாத பேரின்ப முக்தி இல்லப்பா, அது பாழ். கவ்வையில் நின்று அவனை எதிர்நோக்கி, அந்த கவ்வை என்று சொல்லக்கூடிய சொல் மிக அற்புதமான சொல். இந்த கவ்வை என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் சொல் சிறுமை என்று சொல்லக்கூடிய சிறுமையான அந்த வேலையை செய்த பொழுது அதை எண்ணி வருத்தக்கூடிய அந்த வருத்தம், தான் செய்தது இவ்வளவு சிறுமையான ஒரு செயலை நாம் செய்துவிட்டோமே என்று எண்ணி வரக்கூடிய அதனாலே வரக்கூடிய அந்த வருத்தமும், நம்முடைய அந்த சிறிய அறிவு, நம்முடைய அறிவு இவ்வளவுதான் என்பதாக உணர்ந்த பொழுது வருகின்ற வருத்தம், அப்படியே அதை அமைத்துக் கொள்ளும். அந்த புல்லறிவு என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த அறிவினை கொண்டு இப்படி நடத்தலாம் என்பதாக சொல்லி இவர் முன்னாடி நின்றுட்டோம், ஆனா இப்ப தலைகுனிய வச்சுட்டாரு அப்படின்னு நினைத்து அவர்கள் அங்கே தலைகுனிந்து நிற்கின்ற அந்த நிலை, நின்றவனை எதிர்நோக்கி ஞானக்கடல் அமுதம் அணையவர்தம் காதல் அன்பர் பொய்வகையே முத்துயினிற் போனான் முன்பே பொருளெல்லாம் உணர்ந்து உரைத்து போனான் என்றாய். எவ்வகையில் அவன் எல்லாம் உணர்ந்த தீதும் இல்லது உரைப்பாய் எனினும் ஏற்போம் என்றான். எல்லாம் உணர்ந்து சொன்ன நூல் இந்த திரிபிடகம்னு சொன்னேன். எப்ப சொன்ன நூல் அப்படின்னு கேட்டார். சொன்னதுக்கு அப்புறம் முத்தியா, முத்தியால போனதுக்கு அப்புறம் சொன்னான். சொன்னதுக்கு அப்புறம் முத்தி அப்படின்னு சொன்னா அப்ப அறிவு எப்படி இருந்தது? அறிவு அழிந்ததுக்கு அப்புறம் சொல்லவும் முடியாது. எப்படி அவங்க ஆள் சொன்னா, எந்த இந்த நூலை எப்படி சொன்னான்னு கேட்டார். அப்ப இந்த காலத்து நிகழ்காலத்துல அவன் அடைவதற்கு முன்னாடி சொல்லியிருந்தான்னு நீ சொல்றேன்னா, உன்னுடைய அறிவு தான் தொடர்ச்சியான அறிவு இல்லையே, தோன்றும் அழியும் தோன்றும் அழியும் தோன்றும் அழியும் இப்படித்தானே உன்னுடைய அறிவு. அப்ப எப்படி தோன்றி அழிது தோன்றி அழிந்து சொல்ல இருக்கக்கூடிய இந்த அறிவினை கொண்டு முழுமையாக உணர்ந்த அறிவாக உணர்த்திய இந்த நூல்னு நீ எப்படி சொல்லுவே? முழுமையாக உணர்ந்த நூல்னு சொன்னா முழுமையான அறிவா இருக்கும். உண்டுதான் தோன்றி அழிது தோன்றி அழிது தோன்றி அழிந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி முழுமையான அறிவோடு உணர்ந்த நூலாக இது இருக்கும்? சோ நீ சொல்லுகின்ற தலைவனுடைய நூலும் அது பால். இதுவரையிலும் தலைவனை பால் முத்தி பால் எல்லாம் சொல்லி அதுக்கே தனகுழிஞ்சு நின்றுட்டு இருக்கிறான். நூல் வச்சிட்டு இருக்கிறோம்பா, இந்த நூலையாவது இந்த கூடையில தாங்கி கொண்டு இருக்கிற அந்த நூலையாவது நாம தாங்கிட்டு இருக்கலாம் நினைச்சா இந்த நூலும் வேஸ்ட். கொள்கையினை கொள்ளார் அப்படின்னு சொல்லி அந்த நூலை கொண்டு போய் எங்கேயாவது தூக்கி போடுன்னு, அதான் ஞானசம்பந்த பெருமான் சொல்ல, அவர் கொள்கையினை கொள்ளார். அந்த கொள்கைகளை உடைய அந்த நூல் திரிபிடகம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலானது அதுவும். ஆக இந்த நிலையிலே உரைத்ததை எப்படி, அதற்கு உடனே அவர்களுக்கும் கொஞ்சம் உணர்ச்சி. நூலை பற்றி சொல்லிட்டாரே இவர், எங்களுடைய நூலை பற்றி இப்படி சொல்லிட்டாரு, இந்த நூலினுடைய குறைய சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி உணர்வு. பொது சிறப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு உண்டு, ரெண்டு பொதுவான ஒன்று சிறப்பான ஒன்றுன்னு உண்டு. இரண்டின் முன்னது உளவான மரப்பொதுமை உணர்த்தல் ஏனை புனர் சிறப்பு மரங்களில் வைத்து இன்னது என்றல் இப்படியால் வரம்பிலா பொருள்கள் எல்லாம். ரெண்டு உண்டு, ஒன்று பொது இன்னொன்று சிறப்பு. காடுனா பொது, தேக்கு பாக்கு தென்னை இப்படி சொன்னா சிறப்பு. அப்படி பொது நிலையிலே இருந்து உணர்த்தவில்லை, சிறப்பு நிலையிலே இருந்து உணர்த்தினார். வரம்பிலா பொருள்கள் எல்லாம் கொடரும் விறகு அணைக்கு இவை செய்திடினும். இப்ப ஒருங்காக உணர்த்திய ஞானம்னு கேட்டது, இப்ப அவர் கேட்டது என்ன, முழுமையாக உணர்ந்த ஞானம் எப்படி? அவர் முழுமையான உணர்ந்த ஞானம் சொல்ற, தோன்றி அழிதல் தோன்றி அழிதல்னு சொல்றியே எப்படி முழுமையா? அதற்கு அவன் சொல்றா ரெண்டு உண்டு, ஒன்னு பொதுவான ஒன்று இன்னொன்று சிறப்புன்னு ஒன்னு இருக்கு, உங்களுக்கும் தெரியும். பொதுவான நிலையிலே அது காடுன்னு சொன்னாலும் சிறப்பாக அதுல ஒவ்வொரு பொருளையும் நின்று உணர்த்துவதை போல பொதுவாக அது தோன்றி நின்று அழிந்தாலும் சிறப்பாக அது தொடர்ந்து வருது. அது சிறப்பாக அதிலே ஒவ்வொன்றாக அதிலே வரக்கூடிய விஷயங்கள் எப்படி பொதுவான காட்டிலே ஒவ்வொரு மரமாக பிரிக்கின்றோமோ அதே போல ஒரு நிலை அறிவு தோன்றி அழிகின்ற நிலை, அறிவு தோன்றி அழிகின்ற நிலை தேக்கு பாக்கு அப்படி அதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்ததுதான் ஒரு உணர்ந்த ஞானம். இப்படி பொது சிறப்பா எடுத்துக்கங்க. ஒரு விறகு குவியல் இருக்கிறது, விறகு குவியலை கொண்டு வந்து வைக்கிற, அதுல ஒரு ஒரு குச்சியா எடுத்து நீ கொளுத்துறாலும் ஒண்ணுதான், விறகு குவியலை கொளுத்துறாலும் ஒண்ணுதான். அதே போல இந்த திரிபிடகம் என்று சொல்லக்கூடிய இந்த நூலானது தோன்றி அழிது என்று சொல்லக்கூடிய நிலையிலே வந்த அந்த நூலாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றாக கொடுத்திய அந்த குவியலாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல எங்களுடைய தலைவன் உரைத்த நூல் தொகுப்பான நூல், ஒரு தொடர்பான நூல் தான் அப்படின்னு சொல்லி எதிர்வார். உணர்வு பொது சிறப்பு என இரண்டின் முன்னது உளவான மரப்பொதுமை உணர்த்தல் ஏனை புனர் சிறப்பு மரங்களில் வைத்து இன்னது என்றல் இப்படியால் வரம்பிலா பொருள்கள் எல்லாம் கொணரும் விறகு விறகினைக்கு குவை செய்திடனும், குவைனா குவியல், குவியல் செய்திடனும் வேறு குறைத்து அவற்றை தனித்தனியே இடினும். குவைனா குவியலா வச்சாலும் சரி தனித்தனியா வச்சாலும் சரி எரியும், அது போல தோன்றுகின்ற அழிகின்ற நிலையில இருந்தாலும் சரி, ஒருங்காக நிற்கின்ற ஞானமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சேர்த்தா வருகின்றது இல்லையா ஞானம். அது போல தோன்றி நின்று அழிந்த ஞானங்களினாலே சேர்த்த ஒரு நூல் தான் இது. வெந்தி விட சுடவல்லவாறு போல தொகுத்தும் விரித்தும் தெரிக்கும் தொல்லோர் எடுத்து உரைத்த புத்தன் எதிரி எம்பும் அன்பர் எரி உணர்வுக்கு எடுத்துக்காட்டாக சொன்னாய். அடுத்த உணர்வுடைய என்று சொன்ன அனல் வடிவிற்றாம் அதுவும் அறுதி நுங்கோல் தொடுத்த நிகழ்காலமே அன்றி ஏனை தொடர்ந்த இருகாலமும் தொக்கது அறியுமாகில் கடுத்த எரி நிகழ்காலத்து இட்டது அல்லால் காணாத காலத்துக்கு அதுவாம் என்றார். இது காலத்து நிலையிலே இந்த தீ உதாரணத்தை நீ சொல்லிட்ட. தீ சுடுகின்ற பொழுது அது நிகழ்காலத்திற்கு மட்டும்தான் பொருந்தும். உன்னுடைய அந்த தலைவன் உரைத்த நூல் மூன்று காலங்களுக்கும் எவ்வாறு பொருந்தும்? அவன் உரைத்த நூல் நிகழ்காலத்தில் உரைத்தானா, எதிர்காலத்தில் உரைத்தானா, இல்லது இறந்த காலத்தில் உரைக்கப்பட்டதா? எரி உணர்வுக்கு எடுத்துக்காட்டாக சொன்ன அந்த நிலை அடுத்த உணர்வுடையது அன்று சொன்ன அனல் வடிவிற்றம். உணர்வு என்பதையும் அனல் என்று சொல்லக்கூடியதையும் இரண்டையும் ஒன்னா சேர்த்து நீ பார்க்க முடியாது. உனக்கு தோன்றுகின்ற உணர்வு இதை பற்றி தான் நான் கேட்டேன். ஆனா உணர்வை பற்றி சொல்லுவதற்கு நீ வடிவத்தை உடைய பொருளை கொண்டு வந்து அங்கே தீயை கொண்டு வந்து சேர்க்கிறாய். உணர்வுக்கும் தீக்கும் எவ்வாறு நீ இரண்டையும் காட்ட முடியும்? அடுத்த உணர்வுடைய உருவுடையது அன்று சொன்ன அனல் வடிவிற்றாம் அதுவும் அனல் என்று சொல்லக்கூடியது பொருள்களை பற்றி எரிக்கக்கூடியது. ஆக அனல் வடிவத்தையும் இங்கே சொல்லுகின்ற உணர்வு என்று சொல்லக்கூடிய அந்த ஒருங்காக பெற்ற உணர்வு எவ்வாறு பெற்றான் என்பதையும் உணர்வையும் தீயையும் இரண்டையும் ஒன்றாக நீ வைத்து காட்ட முடியாது. அது மட்டுமல்லாமல் தீ எரிக்கின்ற பொழுது அது நிகழ்காலத்தை குறிக்குமே தவிர இந்த தீயானது அந்த நிகழ்காலத்திற்கு மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்கும் இறந்த காலத்திற்கும் அது காட்டாத நிலையிலே அந்த தீயானது சுடுகின்ற பொழுது நிகழ்காலம் மட்டும் குறிக்கும். அப்படி உன்னுடைய தலைவன் என்று சொல்லக்கூடியவன் அறிவு நிகழ்தல் அழிதல் நிகழ்தல் அழிதல் நிகழ்தல் என்பது நிகழ்காலம், அழிதல் இறந்த காலம். அப்ப இறந்த காலமும் நிகழ்காலமும் இப்படி மாறி மாறி வருகின்ற பொழுது நீ சொன்ன உதாரணம் வெறும் நிகழ்காலத்துக்கு மட்டும் சொன்னீங்க, ஏன் எது இறந்த காலத்தையும் விட்டுட்ட எதிர்காலத்தையும் விட்டுட்ட அப்படின்னு கேட்ட. அடுத்த எரி நிகழ்காலத்து இட்டது அல்லால் காணாத காலத்துக்கு அது ஆகாது. இப்ப காணாத காலம் எதிர்காலம். ஆதலினால் உன் இறைவன் பொருள்கள் எல்லாம் அறிந்தது முத்தி போல் ஆயிற்று. அப்ப உன்னுடைய முத்தி நான் என்ன சொன்னேன், பாழ்னு சொன்னேன். அது ஒண்ணுமே இல்ல. எப்படி இன்பம் இல்லாத முத்தியோ பாழாக நிற்கின்றதோ அதை போல உன் இறைவன் உரைத்த பொருளும் இப்படி தயா இருக்கு. ஆதலினால் உன் இறைவன் பொருள் எல்லாம் அறிந்ததும் முத்தி போல் ஆயிற்று. ஏதமாம் இவ்வறிவால் குற்றமுடைய இந்த அறிவினை வைத்துக் கொண்டு ஒரு நூல் செய்தால் அந்த நூலும் குற்றந்தாய அடிச்சார். கடைசியில ஒரு பெரிய ஒரு பாடமா பட்டது. அழிதல் தோன்றுதல் ஏதாவது ஒரு தொடர்ச்சி இருக்கணும். அறிவு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்ற நிலையிலே ஒரு நூலை ஏற்றுகின்ற பொழுது அந்த நூலுக்கு உரிய ஒரு தொடர்பான நிலை இருக்கும். தோன்றுதல் அழிதல் தோன்றுதல் அழிதல் இப்படி நிற்கின்ற ஒரு அறிவை கொண்டு குற்றமுடைய அறிவு ஏதம் என்பதாக சொன்னால் குற்றமுடைய அறிவை கொண்டு ஒருவன் நூல் செய்தால் அந்த நூலும் குற்றமாக முடியும். ஏதமாம் இவ்வறிவால் உரைத்த நூலும் முத்திபோல் ஆயிற்றே ஆயிற்று அன்றே ஏதமாம் இவ்வறிவால் உரைத்த நூலும் என்றவனுக்கு ஏற்குமோர் அருளி செய்ய வாதம் மற்ற ஒன்றின்றி தோற்றான் புத்தன். நீ என்ன செய்ய முடியும்? அந்த தோற்ற நிலையிலே அத்துணை பேரும் தலைகுனிந்து நிற்கின்ற நிலையிலே மற்றவனை வென்றருளி புகழி மன்னர் பாத தாமரை பணி அப்படி வெற்றி சம்பந்த சரணாலயர் அந்த வெற்றி பெருமிதத்திலே எல்லாம் இங்கே அருகிலே இருக்கக்கூடிய ஞான சம்பந்த பெருமானுடைய திருநோக்கத்தினாலே வருகின்ற அத்துணை அருள் அந்த திருவருள் அந்த நோக்கம் என்று சொல்லக்கூடிய அவர் அருகிலே இருந்த அந்த வழிபாடு அந்த வழி நடத்துகின்ற அந்த தன்மையிலே அவருடைய திருவடிகளை போய் அங்கே பணிந்தார். தங்கள் பான்மை அழி புத்தர்களும் பணிந்து வீழ்ந்தார். அத்தனை புத்தர்களும் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியிலே கீழ்ந்து வணங்கினர். இது புத்தியினால் புந்தியினால் அவர் உரைத்த பொருளின் தன்மை பொருள் அன்றாம் படி அன்பர் பொருந்த கூறினார். உங்களுடைய இந்த வாக்கு இந்த கொள்கைகள் எல்லாம் பொருந்தாத கொள்கைகள், இவற்றை விட்டுவிடுங்கள். இவற்றை வைத்துக் கொண்டு நீங்கள் வாதம் செய்தாலும் தோற்ற நிலையிலேதான் அமையும். ஆக உண்மையான பொருளை நாடுங்கள், உண்மையான கொள்கையை நாடுங்கள். மந்த உணர்வுடையவரை நோக்கி சைவம் அல்லாது மற்றொன்றும் இல்லை. இதுதான் அவர் கடைசியாக அந்த வாதத்தினுடைய நிறைவாக சொல்லுகின்றார். சைவம் அல்லாது மற்றொன்று இல்லை, சைவத்தை விட்டு வேறு இல்லை. அந்தமில் சீர் மறைகள் ஆகமங்கள் ஏனை அகில கலை பொருள் உணர்ந்தார் அருளி செய்ய சிந்தையினில் அது தெளிந்து புத்தர் சண்பை திருமறையோர் சேவடி கீழ் சென்று தாழ்ந்தார். இப்படி திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியிலே அத்துணை பேரும் நிற்க அன்றவர்க்கு கவுனியர்கோன் கருணை நோக்கம் அணைதலினால் அறிவின்மை அகன்று நீங்கி. திருஞான சம்பந்த பெருமானுடைய நோக்கம் பட்டதுன்னு சொன்னா அறிவின்மை என்று சொல்லக்கூடிய அந்த நிலை இருளானது தானாக விலகும். எப்படி சூரியன் வந்துவிட்டால் இருள் தானாக விலகுமோ அதை போல அவருடைய நோக்கம் அருள் நோக்கம் பட்டது என்பதாக சொன்னால் அத்துணையும் நீங்கும். அப்படி இவர்களுடைய அந்த அறிவின்மையானது திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த திரு நோக்கத்தினாலே நிகழ்ந்ததான். எப்படியா பாத்தீங்கன்னு சொன்னா, நிறைய தமிழ் படங்கள்ல முதல் சீன்ல இருந்து கடைசி கிளைமேக்ஸ் வரையிலும் வில்லன் வில்லனாவே இருப்பார், வில்லன் வில்லனாவே இருப்பார். அப்படி கடைசி சீன்ல ஒரு ஹீரோ வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, உடனே மாறிடுவார், உடனே மாறி அங்க விழுந்துருவார். எப்படி அது இவ்வளவு நேரத்துல இப்படி இருந்தவர் கடைசி அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்காக சொல்லுவாரு. இப்ப பௌத்தர்கள் இத்தனை வாதம் இத்தனை எல்லாம் பண்ணான், கடைசியில திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த திரு நோக்கம் அது பட்டவுடன் அந்த நிலையானது அறிவின்மை அகன்றது, அந்த அருளானது பதிந்தது. அந்த பதிவு நிகழ்வானது நிகழ்ந்ததை மிக அற்புதமாக சேர்க்கிறார் பெருமான் சொல்லுகின்றார். அன்றவர்க்கு கவுனியர்கோன் கருணை நோக்கம் ஆதலி அணைதலினால் அறிவின்மை அகன்று நீங்கி முன் தொழுது விழுந்து எழுந்து சைவரானார். அத்தனை பௌத்தர்களும் இப்பொழுது சைவர், சைவரானார். இப்ப சைவரானார்னா என்ன அதற்கு அறிகுறி என்பதாக சொன்னால் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருநோக்கம் பற்றிச்சு, ஆகவே அவர்கள் சைவரானார். முகை மலர் மாரியின் வெள்ளம் பொழிந்து எங்கும் நின்றனவும் சரிப்பனவும் சைவமேயாம் நிலைமை அவர்க்கு அருள் செய்து சண்பை வேந்தர் சென்று சிவனார் பதிகள் பணிய வேண்டி திருக்கடவுர் மருங்கு அதன் சார்ந்தார். அப்படி இந்த நிற்பனவும் சரிப்பனவும் சைவம் என்பதாக சொல்லி சிவபெருமானுடைய அந்த தன்மை சைவத்தை அன்றி சிவத்தை அன்றி வேறு இல்லை, யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கு மாதொரு பாகனார்தாம் வருவார் என்பதாக சொல்லி அந்தந்த நிலைகளிலே பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அவற்றை உணர்த்தி அவருடைய அறிவின்மையை தக்க குருவின் மூலமாக உணர்த்தி அவரை மேல் எழச் செய்து சைவராக ஆக்கி அந்த பேரின்ப முக்தியை வழங்குவார் என்கின்ற அந்த நிலையிலே சைவம் என்று சொல்லக்கூடிய அந்த சைவமானது நிற்பனவும் சரிப்பனவும் சைவமாக நிறுத்தியவர் திருஞான சம்பந்த பெருமான். அப்படி அவர் சைவம் என்பதாக சொன்னால் எல்லா உயிர்களிடத்திலேயும் சைவத்தை பார்த்து எல்லா உயிர்களும் சிவத்தினுடைய உறைவிடமாக அமைத்து புகழி என்பதாக அமைத்து இறைவனுடைய புகழ் இடமாக அதை அமைத்து நின்ற ஒரு சிறப்பு திருஞான சம்பந்த பெருமானுடைய ஒரு அருமையான ஒரு நிலை. அதனாலே இங்கே நிற்பனமும் சரிப்பனமும் அங்கே சைவமாக கண்ட நிலையை அமைத்து திருக்கடவுர் என்று சொல்லக்கூடிய திருக்கடவுர் பதிக்கு வந்து சேர்ந்தார் என்பதாக சொல்லி பௌத்தர்களுடைய அந்த வாதத்தை ஏற்று அந்த வாதத்திற்கு எதிர்வாதம் செய்து சைவத்தை நிலைநாட்டி அங்கே அவர்களையும் பௌத்தர்களையும் சைவர்களாக ஆக்கச் செய்த இந்த ஒரு பகுதியானது திருஞான சம்பந்த பெருமானுடைய முன்னிலையிலே நிகழ்ந்த ஒரு அருளியல் நிகழ்வு. இந்த சமணர்கள் என்று சொல்லக்கூடிய சமணர்கள் கொள்கையிலே ஒரு வெற்றி கொடியை நாட்டிய திருஞான சம்பந்த பெருமான் இங்கே பௌத்தர்கள் என்று சொல்லக்கூடிய பௌத்தர்களுடைய கொள்கைகளையும் நிராகரித்து அங்கே வெற்றி கொடியை நாட்டியதாக நாம் எடுத்துக்கொண்டு திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த தல பயணமானது திருக்கடவுரிலே இருந்து நாம் அடுத்த வகுப்பிலே தொடர்ந்து சிந்திப்போம். இந்த திருஞான சம்பந்தர் வரலாறானது இப்பொழுது திருக்கடவுரில் இருந்து தொடங்குகின்ற இந்த வரலாற்றினுடைய நிலை மீண்டும் அப்பர் பெருமானை வந்து திருப்பூந்துருத்தியிலே சந்திக்கின்ற ஒரு செய்தியும், நாம் அப்பர் பெருமானுடைய வரலாறு சிந்திக்கின்ற பொழுது அப்பர்தான் எங்குற்றார் என்ற நிலையிலே அங்கே பார்த்த அந்த செய்தியை இங்கே மீண்டும் திருஞான சம்பந்தர் வரலாற்றிலே எப்படி அதை அமைக்கின்றார் என்கின்ற ஒரு தொடர்ச்சியும் நாம் இதிலே அமைத்து கொண்டு திருஞான சம்பந்த பெருமானை நாம் தொடர்ந்து அடுத்த வகுப்பிலே திருநாவுக்கரசு பெருமானோடு சிந்திப்போம்.